வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கொடுத்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சிக்கு செல்லும் தமிழோசை ஒலிபரப்பாகும் அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாம் ஜெயபிரகாஷ்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்ற வரை 31 மீட்டரில் 9500 கிலோஹர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹர்ட்ஸிலும், 19 மீட்டரில் 15690 கிலோஹர்ட்ஸிலும் கேட்கலாம்.
சரி, திருவண்ணாமலையில் 2006 5 மாணவர்கள் கொலை குறித்த விவகாரத்தில் 12 போலீசார் கைது செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதும் பிரிட்டன் நேயர் கஜாந்தன், 6 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் திருப்தியான முறையில் நடத்தப்படாத விசாரணைகள் ஆரோக்கியமானதல்ல, அரசின் மீதும் சட்டத்தின் மீதும் மக்கள் ஏற்கனவே நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள், தொடரும் இவ்வாறான போக்கு இலங்கை அரசின் மீது ஒருவித விரக்தியான மனோநிலைக்கு மக்களை இட்டுச் செல்லும் என்கிறார்.
விடுதலை புலிகள் மீதான தடை நீட்டிப்பு சரிதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பற்றி எழுதும் விஜயமங்கலம் குணசீலன், விடுதலை புலிகளின் இயக்கத்துக்கு தடை விதித்தது சரிதான் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கேட்டோம், சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை, விடுதலை புலிகளை ஒழித்து விட்டோம், இயக்கத்தையே முடித்து விட்டோம் என்று கொக்கரிப்பவர்கள் எதற்கு தடை விதிக்கிறார்கள், இல்லாத இயக்கத்திற்கு எதற்கு தடை, சட்டம் எப்படியெல்லாம் போகிறது பாருங்கள் என்கிறார்.
காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை என்ற செய்தி குறித்து எழுதும் கனடா நேயர் சதவர்ணன், சட்டத்தை பாதுகாக்கும் காவல்துறையில் தொழில் புரியும் பெண்களின் பலர் வன்முறையின் வலியுடனும் வேதனையின் கனத்தோடும் பாலியல் கொடுமையுடனும் வாழும்பொழுது நாட்டில் பெண்கள் மீது நடக்கும் பாலியல் கொடுமைகளை எப்படி தட்டி கேட்க முடியும் என்கிறார்.
இதே விடயம் குறித்து எழுதும் சேலம் நேயர் ஜெயக்குமார், காவல்துறையில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை குறித்து திலகவதி பேசினார், காக்கி சட்டைகளின் இந்த அக்கிரமம் வேலையே பயிரை மேய்வதாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்.
மத்திய அமைச்சர் நாராயணசாமி நேரடி ஒலிபரப்பில் தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதும் கனடா நேயர் மகா, கூடங்குளத்தில் பல தடவைகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்த இவர் ஒரு காமெடி பீஸ், முக்கிய விஷயங்கள் பற்றி இவரிடம் கேட்பது என்பது கேலி கூத்து என்கிறார்.
தருமபுரி காதல் ஜோடி விடயத்தில் இளவரசன் என்கின்ற இளைஞனின் மரணம் குறித்த செய்தி பற்றி எழுதும் பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார், இளவரசன் மரண செய்தி அதிர்ச்சி அடை வைத்தது என்று பெற்றோர் மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து திருமணம் செய்து வைக்கும் கட்டத்தில் ஏமாற்றம் அடைகிறார்கள் என்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து தெரிவிக்கும் திருவாரூர் சதக், நான் இதுவரை எத்தனையோ சம்பவங்களை கேட்டாலும் கண்டுகொள்ள மாட்டேன், ஆனால் இவரது மரணம் என்னை கலங்க வைத்து விட்டது என்கிறார்.
இது குறித்து ஒரு கொழும்பு நேயர் முகமது பாசித் ஃபேஸ்புக் மூலம் எழுதிய கவிதையிலிருந்து சில வரிகள், சாதி செய்த சதிக்கு நான் பலியானேன், உன் மீது நான் கொண்ட காதலுக்காக நீ தந்த பரிசை நான் ஏற்றேன், என் காதல் உனக்காக, என் உயிர் உன் சாதிக்காக என்று எழுதியிருக்கிறார்.
கணினியை இயக்க உதவும் மவுசை கண்டுபிடித்த டக்ளஸ் எங்கல்பார்ட் காலமானது குறித்து எழுதும் மட்டக்களப்பு நேயர் சுதர்சன் காத்தமுத்து, மனிதனின் கைக்குள் உலகை கொண்டு வந்த சுண்டலியின் தந்தை காலமானார், இன்று மவுசை தடவுகிற பொழுது அந்த ஸ்பரிசம் மனிதனின் நிலையாமையை வெறுமையாய் உணர்த்துகின்றது என்கிறார்.
தமிழ்நாட்டில் மலிவு விலை உணவகங்கள் திறக்கப்பட்டிருப்பது பற்றி எழுதும் மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, ஒரு நாகரிகமான அரசு மக்களின் வாங்கு மாற்றலை பெருக்க வேண்டுமே தவிர இதுபோல இலவசங்களையோ மலிவு சங்கதிகளையோ கொடுத்து பழக்கப்படுத்துவது என்பது சரியான வேலை அல்ல என்கிறார்.
திரைப்பட பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் மறைவு குறித்து எழுதும் பொட்டல் புதூர் நேயர் எஸ் பக்கீர் மைதீன், டிஎம்எஸ் மரணம் தொடர்பான சிறப்பு பெட்டக நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, தமிழும் இசையும் உள்ளவரை அவரது குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் என்கிறார்.
இதே பட்டகம் குறித்து எழுதும் பாண்டிச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் ஆகியோரின் வெற்றிக்கு டிஎம்எஸின் குரல் வளமும் முக்கியமான காரணம், முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் செல்வாக்குக்கு கை கொடுத்தது டிஎம்எஸ் அவர்களின் பாடல்களே என்கிறார்.
எவரெஸ்ட் சிகரத்தில் குப்பைகள் பற்றிய செய்தி பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, விலங்குகள் பறவைகள் போன்றவை செல்லும் இடங்கள் எல்லாம் குப்பையாவதில்லை, மனிதன் செல்லும் இடங்கள் தான் குப்பையாகின்றன, விண்வெளி வரை இப்படித்தான் குப்பை கூலமாக்கி விடுகிறார்கள், திங்கள் முதல் சனி வரை கிரகங்களை தேடி போய் கொண்டிருக்கும் மனிதன் அடுத்து எங்கே குப்பை கொட்டுவானோ என்கிறார்.
இலங்கையில் வறுமை காரணமாக பெண்ணொருவர் தனது 3 குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொள்ள முயன்றது வருத்தம் தந்தது என்று கூறும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்பிரமணியன், கொடிது கொடிது இளமையில் வறுமை என்ற ஔவையாரின் வரிகள் நினைவுக்கு வருகின்றன, அரசுகள் தான் உதவ வேண்டும் என்கிறார்.
ராஜபக்ஷ அரசில் மனித உரிமை நிலவரம் குறித்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு வெளியிட்ட தகவல்கள் பற்றி எழுதும் கல்பாக்கம் நேயர் சுகுமார், இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கும் 21ஆம் நூற்றாண்டிலும் உலகை ஏமாற்றி உரிமைகளை மறுத்து வருகிறது இலங்கை அரசு என்கிறார். சரி, இனி இலங்கையிலிருந்து வந்த 2-3 கடிதங்களை பார்க்கலாமே ஜெயபிரகாஷ்.
ஆம், யாழ்ப்பாணம் புங்குடுதீவிலிருந்து பூச்சி கிருஷ்ணகுமார் எழுதியிருக்கின்ற கடிதத்தில் தென்னிலங்கை பிரதான எதிர்க்கட்சி யுஎன்பி வலி வடக்கு மக்களின் காணி சுவீகரிப்புக்கு எதிராக குரல் கொடுப்பது வடமாகாண சபை தேர்தலை நோக்காக கொண்டே அண்மையில் மன்னார் ஆயரின் சந்திப்பில் அது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது, இதற்கு மேல் தமிழ் கட்சிகளின் உட்பூசலும் அவர்களின் மேதின கூட்டங்களில் வெளிப்பட்டன, தமிழர் தரப்பு சிந்தித்து செயற்பட்டால் சரி என்று கூறியிருக்கிறார். கண்டியிலிருந்து சோ சரவணகுமார் எழுதியிருக்கின்ற கடிதத்தில் அனைவருக்கும் அறிவியலில் மனிதரின் ஆயுட்கால நீடிப்பும் எலிகளின் பரிசோதனையும் நல்ல ஆராய்ச்சியே, எனினும் பலன்கள் உலக மக்களை எட்டுமாயின் பாவம் பூமி பந்து தாங்காது என்று கூறியிருக்கிறார்.
நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.